ஓம் ஸ்ரீ சத்குருப்யோ நமஹ. ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம் 397வது நாம. மூல பிரகிருத்தியை நமஹ. எல்லாவற்றிற்கும் ஆதி காரணமான பிரகிருதி ரூபமாக இருப்பவள். மூலமந்திரமாகிய ஸ்ரீவித்யா மந்திரத்திற்கு காரணபூதங்கள் இரண்டு அட்சரங்கள் சொல்லப்படுது. அதாவது பிரகாச அப்படின்னு சொல்லக்கூடிய அ, விமர்ச அப்படின்னு சொல்லக்கூடிய அ. இந்த காரணபூதமான இரண்டு அட்சரங்களின் ரூபமாக இருப்பவள் அப்படின்னு சொல்லப்படுது. பிரகிருதி என்பது மாறுதல்கள் இல்லாத வஸ்து, அதாவது எந்த விகாரமும் இல்லாத வஸ்து. அது விகாரங்களுடன் கூடினால் விகிருதி அப்படின்னு பெயர் பெறுகிறது. இப்படி மாறுதல்கள் அடையாத ஆதி காரண வஸ்துவை சாங்கியர்கள் மூலப்பிரகிருதி அப்படின்னு சொல்வார்கள். சாங்கிய மதத்தில் பிரசித்தமான மூலப்பிரகிருதியாக அம்பாள் இருக்கிறாள் அப்படின்னு சொல்லப்படுறார். மிருகேந்திர சங்கீதையில் குண்டலினி சக்தியே மூலப்பிரகிருதி அப்படின்னு சொல்லப்படுது. அம்பாள் வந்து குண்டலினி ரூபமாக இருப்பதால் மூலப்பிரகிருதி அப்படின்னு சொல்லப்படுறார். பூமி முதல் ஆகாயம் வரையில் ஒவ்வொன்றும் அதற்கு முந்தியதிலிருந்து உண்டானதாக சொல்லப்படும். அதாவது பூமி ஜலத்திலிருந்தும், ஜலம் நெருப்பிலிருந்தும், நெருப்பு வாயுவிலிருந்தும், வாயு ஆகாயத்திலிருந்தும், ஆகாயம் இந்த ஆத்மா சமஷ்டியாக உள்ள மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் இதனுடைய சமஷ்டியாக உள்ள அந்த ஆத்மா தத்துவத்திலிருந்து உருவானதாகவும் சொல்லப்படுது. கடைசியில் அந்த ஆகாயத்திற்கு மேல் உள்ள அந்த மனசிலிருந்து புத்தி, சித்தம், அகங்காரம் வரைக்கும் ஆத்மன ஆகாசக சம்பூதக அப்படின்னு சொல்லப்படுது. அப்படிங்கிற ஸ்ருதியை அனுசரித்து ஆத்மாவே பிரகிருதி அப்படின்னு சொல்லப்படுது. அதற்கு வேறு பிரகிருதி கிடையாது, ஆகையால் அது மூல பிரகிருதி அப்படின்னு சொல்லப்படுது. இங்கே ஐந்து தத்துவங்களுக்கு மேலே ஆறாவது தத்துவமாக அந்த ஆத்ம தத்துவம், மனசு, புத்தி, அகங்காரம், சித்தம் இதை அடக்கின ஆத்ம தத்துவம் விளங்குறது. இந்த ஆறும் ஒன்றே ஒன்றை தொடர்புடையது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஜகத் சிருஷ்டி அப்படிங்கிறது மூல பிரகிருதியிலிருந்து விகிருதி ரூபமாக ஆகுது. விகாரமாக மாறும்போது அது மூலப்பிரகிருதியிலிருந்து விகிருதி ரூபமாக மாறுறது. அதுதான் சிருஷ்டின்னு சொல்லப்படுது, ஜெகத் சிருஷ்டின்னு. அந்த ஜெகத் சிருஷ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய விகிருதி ரூபமானது மூலப்பிரகிருதியில் அடங்குவது பிரளயம். அதாவது மூலப்பிரகிருதியிலிருந்து சிருஷ்டி உருவாகிறது விகிருதி ரூபமாக. அப்புறம் அந்த பிரகிருதியிலேயே வந்து அந்த விஷயங்கள் அடங்குறது தான் அது பிரளய காலத்தில். அதனால் சிருஷ்டி, பிரளயம், சிறிது காலம் லயம், மறுபடியும் சிருஷ்டி அப்படின்னு மாறி 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 ஏற்பட்டுருக்கு. இந்த விஷயங்களுக்கு மூல காரணமாக அம்பாள் இருக்காளாம். அது பிரகிருதின்னு சொல்லப்படுறது. மூல காரணமாக இருக்கிறதுனால மூல பிரகிருதி அப்படின்னு அம்பாள் அழைக்கப்படுறார். அதனால் எல்லாவற்றுக்கும் ஆதி காரணமான பிரகிருதி ரூபமாக இருப்போள் அப்படிங்கிற பொருள்பட மூல பிரகிருதியை நம அப்படிங்கிற நாம அம்பாள் விளங்குறார். அடுத்த நாம அவ்யக்தாயே நம, வெளிப்படையாக தெரியாதவள். மேலே சொல்லியபடி பரபிரம்மத்திற்கு சிருஷ்டிக்க வேண்டும் என்கிற எண்ணம் ஏற்படும் போது மாயையானது அடையும் ரூபம் அவ்வியம் அப்படின்னு சொல்லப்படுது. சாங்கிய மதத்தின்படி இதை பிரகிருதி, பிரதானம், அவ்வியம் அப்படின்னு சொல்லப்படுறார். இது சூட்சமமானது, அடையாளங்கள் இல்லாதது, சேதனம் இல்லாதது, ஆதி அந்தம் இல்லாதது, காரணமாக இருக்கும் தன்மை உள்ளது, அவயங்கள் இல்லாதது, ஒன்றாக இருப்பது, எங்கும் இருப்பது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பிரகிருதியானது குணத்ரயங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சத்வம், ரஜஸ் தமஸ், இது மூன்றும் செயற்கையான ரூபம் அப்படின்னு சொல்லப்படுறது. பிரம்மத்திடம்தான் அந்த மூன்று குணங்கள் இருக்காது, ஆனால் அதற்கு அடுத்த நிலையில் உள்ள அவ்வியக்தத்திற்கு இந்த மூன்று குணங்களும் உண்டு. இவ்விதம் அவ்வியக்தம் என்ற பிரகிருதி இங்கே தெளிவாக விளக்கப்படுறது. கண்ணினாலும் கிரகிக்கப்படுவதில்லை, வாக்கினாலும் இல்லை, மற்ற இந்திரியங்களினாலும் தபசினாலும் கர்மாவினாலும் இதை கிரகிக்க முடியாது அப்படின்னு சொல்லப்படுது. விஷ்ணுவிற்கும் அவ்வியக்தம் அப்படின்னு ஒரு பெயர், இது லிங்க புராணத்தில் சொல்லப்படுது. அதனால் விஷ்ணு ரூபமாக அம்பாள் இருப்பது இந்த நாமாவினால் கூறப்படுது. விஷ்ணு சகஸ்ரநாமத்திலேயும் 305வது நாமால வெக்த ரூப அப்படின்னு சொல்லப்படுது. அவ்வியக்தம் அப்படின்னாக்க தெளிவாக காணக்கூடாது அப்படின்னு அர்த்தம். வெக்த ரூப அப்படிங்கிறதுக்கு ஆதிசங்கர பகத் பாதால் இங்கே தெளிவாக காணக்கூடிய வடிவுடையவர் அப்படின்னு சொல்ல பாஷ்யம் எழுதியிருக்கார். அதனால் இங்கே அவ்வியக்தம் அப்படிங்கிறதுக்கு தெளிவாக காண முடியாதது அப்படின்னு ஒரு அர்த்தமாக எடுத்துக்கலாம். அதனால் இங்கே வெளிப்படையாக தெரியாதவள் அப்படிங்கிற பொருள்பட அம்பாளுக்கு அவ்யக்தாயே நம அப்படிங்கிற நாமா விளங்குறது. அடுத்த நாமா வியக்தாவியக்த சுரூபின்யே நம, வியக்தமாகவும் அவ்யக்தமாகவும் இருக்கக்கூடிய சுரூபமாக இருக்கக்கூடியவள், அதாவது வெளிப்படையாக தெரிந்தும் வெளிப்படையாக தெரியாமலும் இருப்பவள் அப்படின்னு சொல்லப்படுறது. மாறுதல்களோடு கூடியது வியக்தமான ரூபம், மாறுதல்களுக்கு உட்படாது அவ்யக்தமான ரூபம். இந்த இரண்டு விதமான ரூபங்களாகவும் அம்பாள் இருக்கிறாள் என்று இரண்டு நாமாக்களாக பிரித்தால் கூற வேண்டிய பொருளாக சொல்லப்படுது. தவிர வியக்தம் என்றால் வெஷ்டி, அதாவது தனியானது, அவ்யக்தம் என்றால் சமஷ்டி, செயற்கையானது அப்படின்னு ஒரு பொருள் போட சொல்லப்படுது. அதனால் அம்பாள் இங்கே வெளிப்படையாக தெரிந்தும் வெளிப்படையாக தெரியாமலும் இருப்போள் அப்படிங்கிற பொருள்பட வியக்தாவக்த சுரூபின்யே நமஹ அப்படிங்கிற நாமாவில் விளங்குறா. அடுத்த நாமா வியாபின்யே நமஹ, எங்கும் வியாபித்திருப்பவள். மேலே மூலப்பிரகிருதி என்ற நாமத்தில் சொல்லப்பட்ட ஆறு விதமான சிருஷ்டிகளாக பரிணமித்தாலும் எல்லா ஜகத்திலும் வியாபித்திருப்பதால் அம்பாளுக்கு வியாபினி அப்படின்னு பெயர். தேவி உபனிஷத்தில் ஏகைவ சர்வத்ர வர்த்ததே தஸ்மாதுச்சதே ஏகா, ஏகைவ விஸ்வரூபிணி தஸ்மாதுச்சதே நைகா, ஏகா அநேகா, அதாவது ஏகமாகவும் எங்கும் இருப்போள் அநேகமாகவும் எங்கும் வியாபித்திருப்போள் அப்படின்னு ஒரு பொருள்பட இங்கே தேவி உபனிஷத்தில் சொல்லப்படுது. அந்த பொருள்பட இங்கே எங்கும் வியாபித்திருப்போள் அப்படின்னு அம்பாளுக்கு ஒரு அர்த்தத்தோடு வியாபின்யே நம அப்படிங்கிற நாமாவில் அழகாக விளங்குறா. இத்துடன் லலிதா சகஸ்ரநாமம் 400 நாமாக்கள் நிறைவு பெறுறது, அதாவது ஐந்தாவது கலையான ஜுவாலினி கலை முற்று பெறுறது. இங்கே குறிப்பிடப்பட்ட அந்த நாமாக்கள் எல்லாம் அம்பாளுடைய அந்த சூட்சமமான விஷயங்களை ரொம்ப தெளிவாக வசனியாதி வாக்தேவரால் தெளிவாக எடுத்து சொல்லப்பட்டிருக்கு. அதே பாவனையிலே இந்த நாமாக்களை ரொம்ப மந்திரம் போல ஜபம் செய்வோம். அம்பாளுடைய அருளுக்கு பார்த்துருவோம் நினைக்கிறேன். ராதேகிருஷ்ணா.